இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜபத்திலே நாம் செலவிட்ட இந்த நேரத்தில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய கிருபை நம்மை அவருக்காக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கிருபைதான் நமக்கு இந்த உலகத்தில் எல்லா பொல்லாப்புகளுக்கு நடுவிலும் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள், இந்த பாதுகாப்புக்குள் நீங்கள் எப்பவுமே தங்கி இருக்கணும். இந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியில் எங்கேயும் போயிடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த லைவ் ஸ்ட்ரீம்லே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பு சாதாரணமானதல்ல. இந்த உலகத்தின் சகல பொல்லாங்கான காரியங்களிலிருந்தும் இது நம்மை, இந்த ரட்சிப்பு நம்மை பாதுகாக்கிறது. இந்த உலகத்திலும் பாதுகாப்பு, உலக வாழ்க்கைக்கு பிறகு நம்மை பரலோகத்திலும் கர்த்தர் கொண்டு சென்று சேர்க்கிறார். ஆகையினாலே இந்த ரட்சிப்பை விட்டு மாத்திரம் விலகி போகாதபடி உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், நம்மை வழுவாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். இன்றைக்கு இந்த ரட்சிப்பிலே நாம் நிலைத்திருப்பது மிகவும் அவசியம். நான் பலமுறை எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த நாட்களிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம். அது இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற பாவ மன்னிப்பின் மீட்பு. ஆனால் நமக்கு இந்த உலகத்தை விட்டு மீட்கப்படுகிற ஒரு ரட்சிப்பு என்று ஒன்று இருக்கிறது. அந்த நாளுக்காக தேவ பிள்ளைகள் ஆவலோடு காத்திருக்க வேண்டும். வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 10:22 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னார். என் நாமத்தினாலே நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனால் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப நம்ம வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று நாம் கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்கிறோம். ஆனால் இப்ப நம்ம நிலைச்சிருக்கோம், இதுவரைக்கும் நம்ம நிலைச்சிருக்கிறோம், நல்லது, ஆண்டவருடைய கிருபை. ஆனால் இது போதாது, நம்முடைய வாழ்க்கை முடிவு பரியந்தும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் முக்கியம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் முடிவு பரியந்தும் இந்த ரட்சிப்பை காத்து கொள்ளணும். இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்கள் தேவ பிள்ளைகளையும் சோர்ந்து போக பண்ணுகிறது. அக்கிரம மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று இயேசு கிறிஸ்துவே சொன்னார். அப்ப இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது உலகத்தில் நடக்கிற காரியங்கள், அக்கிரமங்கள், மற்றும் இருக்கிற கொடிய சூழ்நிலைகள், இந்த வியாதிகள், இப்படி பல விஷயங்கள் தேவ பிள்ளைகளின் இருதயத்தை கூட சோர்ந்து போக செய்வதற்கான காரியம் இருக்கிறது. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. நம்ம நிற்கணும், நின்று ஜெயிக்கணும். ஜெயித்து ஆண்டவர் இரட்சகர் என்பதையும் அவரை அறிந்ததனாலே நமக்கு கிடைத்திருக்கிற மேன்மைகளை நாம் அனுபவிக்கணும். உலகத்திற்கு அதை நம்ம காட்டணும். சரி, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடிப்படை சத்தியங்கள், சில அடிப்படையான சில காரியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த முடிவு பரியந்தம் என்னால் நிலைச்சிருக்க முடியுமா? ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இது வந்து இருக்கிற காரியங்கள், அதாவது தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தடுமாறுகிற காரியங்கள், சில பாவத்தினாலே, சில சூழ்நிலைகளினாலே தடுமாறுகிறதுனாலே பல நேரத்திலே நம்பிக்கை இழந்து போயிடுறாங்க. என்னால் கடைசி வரைக்கும் நிற்க முடியுமா அப்படி? நல்லா கவனிங்க, முடியும். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த யூதாஸ் கடைசியில் ஆண்டவரை எழுதிட்டானே, நான் நிற்க முடியுமா? முடியும். ஒரு யூதாஸை பார்க்காதிருங்கள், மற்ற 11 பேர் ஆண்டவருக்காக எவ்வளவு அழகாக நின்றார்கள் அதை நீங்க பார்க்கணும். ஆண்டவர் நம்மை வந்து நிற்க பண்ணுகிறவர். யூதாசுடைய வீழ்ச்சிக்கு காரணம் ஆண்டவர் கிடையாது. யூதாசுடைய வீழ்ச்சிக்கு காரணம் சந்தர்ப்ப சூழ்நிலை கிடையாது. நல்லா கவனிக்கணும், இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். யூதாசுடைய வீழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்துவுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. யூதாசுடைய வீழ்ச்சிக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவனுடைய வீழ்ச்சிக்கு முழுக்க முழுக்க அவன் மாத்திரம்தான் காரணமே தவிர வேறு யாருமே காரணம் கிடையாது. நம்ம நினைக்கலாம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்னை தடுமாற பண்ணி என்னை விட வச்சிடும், கிடையாது. யூதாசுக்கு என்ன சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருந்ததோ அதே சூழ்நிலையில தான் மற்ற 11 சீஷர்களும் இருந்தாங்க. யூதாசை மட்டும் கர்த்தர் தனியாக ஒரு சூழ்நிலையிலையும், மற்ற 11 பேரை வேற ஒரு அட்மாஸ்பியர் ஆண்டவர் வளர்க்கலை. எல்லாரையும் ஒரே விதமாக தான் பார்த்தார், ஒரே விதமாக தான் நடத்தினார். எல்லாருக்கும் ஒரே விதமான சூழ்நிலை தான் இருந்துச்சு. அதனாலே சூழ்நிலைகளினால் யூதாஸ் சந்தர்ப்ப வசத்தால் விழுந்து போனான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 12 பேருமே விழுந்து போயிருக்கணும், 12 சீசனோடு விழுந்து போயிருக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே சந்தர்ப்பம், ஒரே சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஆனால் யூதாஸ் மட்டுமே அவன் ஆண்டவரை இழந்தான் என்று சொல்லி பார்க்கும்பொழுது அதுக்கு காரணம் என்னன்னா, இது சந்தர்ப்ப சூழ்நிலையினால் வந்த வீழ்ச்சி அல்ல, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரோடு கூட இருந்த ஐக்கியத்தை அவன் விட்டுவிட்டான். அதை பார்க்கிலும் அவனுக்கு மற்ற காரியங்களின் மேல் அவனுடைய கவனத்தை அவன் செலுத்தி விட்டான். அதுதான் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம். மொத்தத்திலே எந்த ஒரு நபரும் விழுந்து போகிறதோ அல்லது ஆண்டவரை விட்டு வழுவி போகிறதோ ஆண்டவருடைய சித்தமே கிடையாது. இன்றைக்கு நிறைய பேர் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வீழ்ச்சி அடைகிறதை, ஆண்டவரை விட்டு தூரம் போய்விடுகிறதை, கொஞ்சம் காலம் கர்த்தரை தேடிவிட்டு பின்பு கர்த்தர் இல்லாமல் போய்விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ பிரபலமான ஊழியர்கள் கூட ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக பிரகாசித்தவர்கள் பின்பு ஆண்டவரை இழந்து போகிறதான காரியங்களை நம்ம வந்து கேள்விப்படுகிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து யோசிக்க கூடாது, ஐயோ இவர்களை இப்படி பிரகாசித்தவர்களே வீழ்ச்சி அடையும் பொழுது என்னால் நிற்க முடியுமா? ஒன்றும் பயப்படாதீங்க, கண்டிப்பா உங்களால் நிற்க முடியும். ஏன் உங்களால் நிற்க முடியும்னா, உங்க சொந்த பலத்தினாலே உங்களால் நிற்க முடிகிறது அல்ல, உங்களை நிற்க வைக்கிறவர் ஆண்டவர். புரிதலா? நம்மளை வந்து வாழ வைக்கிறவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை கடைசி வரைக்கும் வாழ வைக்கிறவர் கர்த்தர். நம்ம சொந்த பலத்தினால் நிற்க முடியாது. இப்ப இந்த அடிப்படை சத்தியத்திலே இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை, உங்களை உற்சாகமூட்டக்கூடியதும் தைரியப்படுத்தக்கூடியதுமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட இன்றைக்கும் நான் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யூதாவின் நிருபம், வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னால் இருக்கிறதான யூதாவின் நிருபம். இந்த யூதாவின் நிருபத்திலே 21 அதிகாரம் தான், 24-25 ஆகிய ரெண்டு வசனங்களை உங்களுக்காக நான் இப்பொழுது வாசிக்கிறேன். அதாவது கடைசி ரெண்டு வசனங்கள், வழுபாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, வழுவாதபடி நம்மை காக்கிறவர். இந்த நிருபத்தில் பார்க்கும் பொழுது அருமையாக இந்த யூதாவின் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு விசுவாசத்தை கட்டி எழுப்பக்கூடிய இந்த காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதெல்லாம் அடிப்படை சத்தியம். தேவ பிள்ளைகள் வீழ்ச்சி அடையாமல் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்குள் நிலைத்திருப்பதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அடிப்படை சத்தியம். ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. வழுவாதபடி உங்களை காக்கவும், எது வரைக்கும் காக்கிறாரு? தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். அப்போ நம்ம வந்து வழுவாதபடி நம்முடைய வாழ்க்கையை நாம காத்து கொள்ளுகிறது கிடையாது. நல்லா பார்க்கணும், நம்ம சொந்த பலத்தெல்லாம் நம்ம நிக்கிறோமா? கிடையவே கிடையாது. நான் தைரியமா சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்ல முடியும். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் 38வது வருஷ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறேன். இந்த 38 வருஷம் எப்படி நீங்க நின்னீங்க அப்படின்னு சொல்லி என்னை யாராவது கேட்டா நான் சொல்லுவேன், நான் நிக்கல, என்னை நிறுத்தினவர் கர்த்தர். அதான் உண்மை. என்னை நிறுத்தினவர் கர்த்தர், நிறுத்தி கொண்டிருக்கிறவர் கர்த்தர், கடைசி வரைக்கும் என்னை நிற்க செய்கிறவரும் அதே கர்த்தர் தான். இதுதான் உண்மை. நம்ம சொந்த பலத்தினால், ஞானத்தினால், திறமையினால் நம்ம வந்து ஒன்றுமே சாதித்து விடுகிறது கிடையாது. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இதுல நம்ம வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்மை வழுவாதபடி பாதுகாக்கிறவர் கர்த்தர். அதுதான் நமக்கு தெரியணும். கர்த்தரனை நிலைநிறுத்துவார், கர்த்தரனை வழுவாதபடி பாதுகாப்பார். எத்தனை பாவ சூழ்நிலைகள் வரலாம், எத்தனை போராட்டங்கள் வரலாம், எத்தனை வியாதிகள் வரலாம், எத்தனை விதமான நிந்தனைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், எத்தனை விதமான சோதனைகள் வரலாம், ஆனாலும் அதை தாண்டி என் ஆண்டவர் என்னை வழுவாதபடி பாதுகாக்கிறவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யார் எதை சொன்னாலும் நீங்கள் அதை வந்து அப்படியே பிளைண்டா பார்க்க கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நம்ம பார்க்கணும். நெகட்டிவா நீங்க பார்க்காதீங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? சரியா சொல்ல போனால் பரிசுத்த வேதாகமம் வந்து ஒரு பாசிட்டிவான புக். இது நெகட்டிவான புத்தகம் கிடையாது, பாசிட்டிவான புக். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை எப்படியாகிலும் நம்மை பாதுகாத்து, நம்மை பரிசுத்தமாய் வைத்து, நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறதான ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் தான் பரிசுத்த வேதாகமம். அப்ப இதுல நீங்க பார்க்கும் பொழுது நம்மை வழுவாதபடி பாதுகாக்கிறவர் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லும் பொழுது நம்ம வந்து மற்ற எதையுமே யோசிக்க கூடாது. பைபிளில் ஒரு காரியம் டிக்ளேர் பண்ணப்பட்டு விட்டால் அதற்கு எதிர்மாறாக யார் பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதற்கு மாறாக எப்படிப்பட்ட சிந்தனைகளை பிசாசு உங்கள் உள்ளத்திலே கொண்டு வந்து மோதியடித்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான் சத்தியம், தேவனுடைய வசனம் ஒன்றுதான் நிச்சயம், அது மாத்திரம்தான் நடக்கும். அப்படியானால் இந்த சூழ்நிலையிலே என்னை அவர் வழுவாதபடி பாதுகாக்கிறவர். இப்ப இதிலிருந்து என்ன தெரியுது, என்னுடைய காரியம் என்று ஒன்றுமில்லை. நான் நிற்கிறேன் என்றால் அது என்னுடைய பலன் அல்ல, அது என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய சாதுரியம் அல்ல, ஆனால் என் ஆண்டவர் என்னை வழுவாமல் காக்கிறார். என்னை கடைசி வரைக்கும் இந்த ஆண்டவர் என்னை வழுவாமல் பாதுகாத்து என்னை தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு என்னை மாசற்றவனாக சுத்தமான ஒரு மனிதனாக ஒரு பரிசுத்தவனாக என்னை கொண்டு போய் தனக்கு முன்னே அவர் நிறுத்துவார். இதுதான் நமக்கு தெரியும். இதை பிடித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள், அவர் உங்களை வழுவாதபடி பாதுகாப்பார். இப்போ அவர் வழுவாதபடி பாதுகாப்பார். அப்படி இருக்கும்போது ஏன் சிலர் வந்து வழி போனார்கள், இதுதான் நமக்கு கேட்கணும். இப்பதான் நமக்கு தெரியுது, வழுவாதபடி பாதுகாக்கிறவர் என்று நீங்க சொல்றீங்க, வேத வசனம் சொல்லுகிறது, ஒத்துக்கொள்ளுகிறேன். அப்ப ஏன் எத்தனை பேர் வழுவி போனார்கள், இப்படி உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரலாம். அப்ப ஏன் யூதாஸ் வழுவி போனான், அப்ப ஏன் நிறைய பேர் என் கண்ணுக்கு முன்னால் எத்தனை பேர் வழுவி போனார்களே, ஏன் வழுவி போனார்கள், புரிதுங்களாம். அப்ப இது நமக்கு தெரியும், நம்முடைய வாழ்க்கையில வந்து இது நடக்காது. ஆண்டவர் வந்து வழுவாதபடி காக்கிறவர் என்பது உண்மை, ஆனால் வழுவி போகிறார்கள், இதுவும் நடந்திருக்கிறதே. அப்ப அதுக்கு காரியம் என்ன, அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதற்கும் நான் திருப்பி சொல்லுவேன், இந்த வழுவி போகிற நபர்களுக்கும் ஆண்டவருக்கும் அவர்கள் வழுவி போனதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதுதான் நமக்கு புரியணும். அவரவர்கள் இழுக்கப்பட்டு போகிறார்கள். நீங்க பாருங்க, உங்களுக்கு நான் இன்னும் சில விஷயங்களை காட்டுகிறேன் பாருங்கள். யாக்கோபு எழுதின நிருபம், யாக்கோபு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், நல்ல கவனிச்சிட்டே வாங்க. யாக்கோபு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 12:13 வசனங்கள், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். நல்ல கவனிங்க, இங்கதான் விஷயம் நமக்கு புரியுது. இந்த இடத்துல சோதனைகள் இன்னைக்கு வந்து எத்தனையோ பேர் வந்து வீழ்ச்சி அடைகிறார்கள். ஏன் வீழ்ச்சி அடைகிறாங்க, ஆண்டவர் வழுவாதபடி காக்கிறவர் என்று வேதம் சொல்ல எப்படி சிலர் வழுவி போனார்கள், எப்படி சிலர் ஆண்டவரை இழந்தார்கள், எப்படி அநேகர் வந்து பின்மாற்றத்திற்குள் போனார்கள், எப்படி அநேகருடைய வாழ்க்கை மறுபடியும் பழைய பாவ வாழ்க்கைக்குள் போனது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல. புரிதல், ஆண்டவர் யாரையுமே பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆண்டவர் கொடுக்கிற சோதனை என்பது நம்மளை டெஸ்ட் பண்ணுமே தவிர அதுல பொல்லாங்க எதுவுமே இருக்காது, அதுல கெட்ட விஷயம் எதுவுமே இருக்காது. ஒரு காரியத்தை கீழ்ப்படிய சொல்லுவார், கீழ்ப்படுகிறானா இல்லையா என்பதை ஜஸ்ட் பார்ப்பார், அவ்வளவுதான். அவர் வந்து ஒரு பொல்லாங்கான காரியத்தை கொண்டு வந்து நம்மை சோதிக்கிறவர் கிடையாது, கெட்ட விஷயத்தை கொண்டு வந்து நம்ம மேல திணிக்கிறவர் கிடையாது. ஒரு காரியத்தை சொல்லி நம்ம கீழ்ப்படுகிறோமா இல்லையா, அன்பு கூறுகிறோமா இல்லையா, அப்படிதான் ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் தான் பார்ப்பாரு. அதுல வந்து எந்த தீமையும் நடக்கிறதற்கு அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். பிசாசு கொண்டு வருகிற சோதனையில பாத்தீங்கன்னா அதனுடைய முடிவு மகாபெரிய தீமையா இருக்கும், புரிதலா, மகாபெரிய ஒரு தீமையா இருக்கும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சோதனையில பாத்தீங்கன்னா எந்த தீமையும் இருக்காது. ஆண்டவர் வந்து அதை அழகா கர்த்தர் வந்து அதை நடத்துவார். இப்ப ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார் என்று ஆதியாகமம் 22வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது. எப்படி சோதித்தார், ஆண்டவர் அவனிடத்துல பேசினார், நீ மோரியா தேசத்திற்கு வா, நீ அங்கே வந்து நான் காண்பிக்கும் மலைகளிலே உன் ஏக சோதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நான் காண்பிக்கும் மலைகளில் ஒன்றிலே நீ எனக்காக தகன பலியாக செலுத்து அப்படின்னார். ஜஸ்ட் சொல்லிட்டார் ஆண்டவர். சொல்லிட்டு இந்த ஒரு கடினமான ஒரு காரியத்தை இவனுக்கு சொன்னால் இவன் கீழ்ப்படுகிறானா இல்லையா, அதுதான் டெஸ்ட். அதை பார்த்துட்டு அவர் என்ன செய்யறார், வெயிட் பண்றாரு, அவன் செய்யறானா இல்லையா, அதற்கு அவன் முயற்சி எடுக்கிறானா, அல்லது அவன் வேற ஏதாவது காரியத்தை செய்கிறான். ஒரு காரியத்தை சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்யறான், அவனை டெஸ்ட் பண்றாரு. அப்ப அவனுடைய பாருங்க, அவன் உடனே அந்த காரியத்தை குறித்து யோசிக்கல, தன் மனைவியின் இடத்துல டிஸ்கஸ் பண்ணல. அடுத்த நாள் காலையிலேயே அதிகாலமே அவன் கழுதை எடுத்து சேனங்கட்டி, அதன் பிறகு வேலைக்காரர்கள் ரெண்டு பேரை கூட்டிக் கொண்டு அவன் மோரியா தேசத்துக்கு போயிட்டான். தன் மனைவியின் இடத்துல என்ன சொன்னான்னு தெரியாது. போயிட்டு வரேன், கர்த்தருக்கு பலி செலுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் கிளம்பலாம், வேற ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டான். அவன் கிளம்பிட்டான், போறான். ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. மலையடிவாரத்துக்கு போறான், வேலைக்காரர்களை நிறுத்துறான், ஈசாக்கை மாத்திரம் அழைத்து கொண்டு போறான். ஆண்டவர் பார்க்கிறாரு, கீழ்படுகிறானா பார்க்கிறாரு. மேல போன பிறகு பலிபீடம் கட்டுகிறான். போற வழியிலே மகன் ஈசாக்கு கேட்கிறான், அப்பா பலிக்கான ஆடு எங்கப்பா? கர்த்தர் பார்த்து கொள்வார். அவ்வளவுதான், போயிட்டே இருக்கிற ஆண்டவர் அப்படியே கவனிச்சுட்டு அவனை நோட்டீஸ் பண்ணிட்டே வர்றார், அப்சர்வ் பண்றாரு இவனுடைய கீழ்ப்படிதலுடைய லெவல். ஒவ்வொரு காரியத்தை அவன் வீட்டுல புறப்பட்ட உடனே கர்த்தர் ஒரு மார்க் போட்ட ஒரு டிக், ஓகே கிளம்பிட்டான். அடுத்தது அவன் தன் மனைவி இடத்துல சொல்லி அவன் அதற்கு தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தலான்னு பாக்குறாரு, அதை செய்யல. ஓகே அடுத்தது பாஸ். அடுத்தது மோரியா தேசத்துக்கு போறான், ஓகே அடுத்தது பாஸ். அடுத்த அந்த மலையடிவாரத்துல வேலைக்காரர்களுக்கும் எதுவும் சொல்லாமல் மேல ஏறி போறான், அடுத்தது பாஸ். அப்படியே பாஸ் ஆகிட்டே போகுது, அவனுக்கு மார்க் விடுத்துக்கிட்டே இருக்குது. பலிபீடம் கட்டுகிறான், மகனை தூக்கி அதன் மேல் கிடத்துகிறான், கத்தியை எடுக்கிறான், ஓங்குகிறான். அது வரைக்கும் கர்த்தர் அமைதியா இருந்தார். அப்புறம் சொல்றாரு, பிள்ளை ஆண்டன் மேல் உன் கையை போடாதே. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, அவருடைய கீழ்ப்படிதலுக்கு ஆண்டவர் மார்க் போட்டுட்டே வர்றாரு. அவருக்கு எந்த தீங்கும் வருவதற்கு கர்த்தர் அனுமதிக்கல, புரிதலா? தீங்கு வருவதற்கு அனுமதிக்கவே இல்லை. ஆண்டவர் என்னைக்குமே ஒரு காரியத்தை சொல்லுவாரு, அதுக்கு எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம் அப்படிதான் பார்ப்பாரு. அதுக்கு நமக்கு வெகுமதி கொடுக்கிறார், கனப்படுத்துகிறார், மேன்மைப்படுத்துறார். ஆதாமுக்கு சொன்னார், இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க கூடாது, ஒரே ஒரு கட்டளை. ஆனா நாட்கள் செல்லும் பொழுது அந்த காரியத்திலே ஆதாமும் ஏவாளும் ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அதற்குரிய விளைவை சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளப்படுவது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது, புரிதுங்களா? அவங்க ரெண்டு பேருடைய வீழ்ச்சிக்கு ஆண்டவர் காரணமே கிடையாது, ரெண்டு பேருடைய வீழ்ச்சிக்கு ஆண்டவர் காரணம் கிடையாது. அவர்களாகவே பிசாசினிடத்திலே போய் ஐக்கியம் கொண்டு, அந்த சர்பத்தினிடத்தில் பேசி, அதனிடத்தில் ஐக்கியம் கொண்டு, அது நிமித்தம் அவர்களாகவே விழுந்தார்களே தவிர, ஆதாமும் ஏவாளும் அந்த விருட்சத்தின் கனியை புசித்ததற்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை நல்லா புரியணும். அவங்களுடைய வீழ்ச்சிக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை. அவர்களாகவே அந்த சர்பத்தினிடத்தில் பேச்சு கொடுத்து பேசி, கொஞ்சம் கொஞ்சமாக அது தன் மனதை மாற்றும்படிக்கு, அந்த சாத்தான் அவருடைய மனதை மாற்றுவதற்கு அவர்கள் இடம் கொடுத்து, ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிலும் பிசாசனுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டவருடைய வார்த்தைகளை மதிப்பதை விட பிசாசின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்தது. அது அவர்களுடைய குற்றமே தவிர இதற்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை, புரிதல்? இது அவங்களாகவே செய்யறது. அப்ப இதுல எனக்கு தெரியுதுன்னா, ஒருத்தர் வீழ்ச்சி அடைகிறான் என்றால் ஆண்டவர் அவங்களுக்கு வந்து வீழ்ச்சி அடைவதற்கான சூழ்நிலையை ஆண்டவர் அவங்களை வச்சு அவங்களை தள்ளது கிடையாது, அவர்களாகவே அதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறாங்க, இவங்களாகவே போய் தவறு செய்யறாங்க. அதுதான் நடக்குது. இப்ப நீங்க பாருங்க, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவரையும் சோதிக்கிறவரும் கிடையாது. பொல்லாங்கான காரியத்தில் யாரையுமே சோதிக்கிறது கிடையாது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 13 வசனத்திலே, சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்ப பாருங்க, அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்படுகிறான், புரியுதுங்களா? அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, மனிதனுக்குள் ஏன் ஒரு மனுஷன் வீழ்ச்சி அடைகிறான்னா, மனிதனுக்குள் சுய இச்சை என்ற ஒன்று இருக்கிறது. அது எப்படி வந்துச்சு, இந்த சுய இச்சைங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் அடிப்படை சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனாகிய கர்த்தர் மனிதனை படைக்கும் பொழுது இப்படி ஒரு சுய இச்சையோடு கர்த்தர் மனிதனை படைக்கவில்லை. தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார். பிரசங்கியின் புஸ்தகம் 7:29 வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்திலே சுய இச்சைங்கிறது எப்படி வருகிறது, தேவன் படைக்கும் பொழுது அது வரல, அவர் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி தான் படைத்தார். ஆனால் இந்த சுய இச்சை எப்படி வந்ததுன்னா, இந்த சுய இச்சையினால் ஒருவன் ஏற்கனவே விழுந்தவர் தருகிறான், அதாவது லூசிபர், பிசாசு, சாத்தான். இவனுக்கு ஒரு சுய இச்சை. இவன் என்ன, தன்னை தேவனை பார்க்கிலும் உயர்ந்தவனாக தன்னை நினைத்து, இதுதான் சுயமான இச்சை. தன்னை எல்லாரும் வணங்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக தன்னை உயர்த்த நினைத்து விழுந்து போனவன், இவன் தான் சுய இச்சைக்காரன். இந்த சுய இச்சை உள்ளவனாகி இந்த பிசாசிற்கு இவர்கள் இடம் கொடுத்தவுடனே அவனுடைய ஆளுகை இந்த ஆதாமுக்குள்ளும் ஏவாளுக்குள்ளும் வந்துவிடுகிறது. அதன்படி அது மனுக்குலத்திற்குள் இந்த சுய இச்சை என்பது உள்ளே வேரூன்றி விடுகிறது. அதன் பிறகு வருகிற எல்லா மனுஷருக்குள்ளும் இந்த சுய இச்சைகள் என்று ஒன்று இருக்கிறது. இந்த சுய இச்சைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தத்தை குறித்து இன்றைக்கு நமக்கு போதிக்கப்பட வேண்டும், பரிசுத்தத்தை குறித்து நமக்கு ஒருவர் கற்றுக் கொடுக்க வேண்டும், பரிசுத்தத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு வேத வசனத்திற்குள் வர வேண்டும், அதற்கு பலர் வலியுறுத்த வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதை காத்துக்கொள்வதற்கான ஆலோசனைகள் நமக்கு தேவை, இதில் நிறைய இருக்குது. ஆனால் பாவம் செய்வதற்கு எந்த மனுஷனுக்கும் போதனை தேவையில்லை, யாரும் கற்றுக் கொடுக்க தேவையில்லை. அது சுய இச்சை என்பது மனுஷனுடைய இரத்தத்திலே, அவருடைய மாம்சத்தில் இருக்கிறது. மனுஷனுடைய மாம்சத்திலும் இரத்தத்திலும் சுய இச்சை இருக்கிறது. இப்ப இந்த சுய இச்சை என்ன செய்கிறது என்றால், அவர்களை எந்த தவறான பாதைக்கு நேராக அது இழுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை ஒரு தேவப்பிள்ளை என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அதை கட்டுப்படுத்த தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் நம்ம சில முயற்சி எடுக்கணும். இந்த முயற்சியை எடுக்காமல் சுய இச்சைக்கு எவன் தன்னை விட்டு கொடுக்கிறானோ அவன் தான் விழுந்து போகிறானே தவிர, ஆண்டவர் இந்த சுய இச்சையை மேற்கொள்வதற்கான வழிமுறைகளை வேதத்தில் சொல்லி இருக்கிறதை கவனித்து அதற்கு தன்னை உட்படுத்திக் கொள்ளுகிறவன் ஒருபோதும் இந்த சுய இச்சையினால் அவன் மேற்கொள்ளப்பட மாட்டான். அவன் ஆண்டவரால் நடத்தப்படுவான். அவன் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக வாழுகிறவனாயிருப்பான். இப்ப இந்த இடத்துல என்ன நடக்கிறது பாருங்க, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அது இழுக்குது, ஃபர்ஸ்ட் சுய இச்சை இழுக்குது. இழுக்கும்பொழுது அதனுடைய இழுப்புக்கு ஏதுவாக இவனும் இழுப்புண்டு போகிறான். இழுப்புண்டு போன என்ன ஆகிறான்னா, அவன் சிக்கொண்டு இழுக்கப்படுகிறவன் அந்த இழுப்புக்கு ஏற்ற விதத்தில் அவன் போகும்பொழுது அவன் அதில் போய் சிக்கி கொள்ளுகிறான். சிக்குண்டு பாருங்க, அந்த வார்த்தை ஒன்று கரெக்டாக வருது பாருங்க, இழுக்கப்பட்டு சிக்குண்டு அதன் பிறகு சோதிக்கப்படுகிறான். அப்போ இந்த காரியத்தை ஆண்டவர் செய்யல. அவனுக்குள்ள இருக்கிற அந்த சுய இச்சை, இது ஆதாமின் மூலமாய் வந்த அந்த சுய இச்சை அவனுக்குள்ளிருந்து வெளியே வருகிறது. இவர் கட்டுப்படுத்துவதற்கு வேண்டிய அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் வேதத்தில் ஆலோசனை வைத்திருக்கிறார். அவன் ஆண்டவருடைய ஆலோசனையை கவனிக்கவில்லை. ஆனால் இவர் என்ன செய்கிறான், சுய இச்சைக்கு அவன் இடம் கொடுத்து அவன் இழுப்புண்டு போகிறான். அது அவனை சிக்க வைக்கிறது. சிக்குண்டு அவன் சோதிக்கப்படுகிறான். அப்படி சோதிக்கப்படுகிற நிலைமைதான் என்ன ஆகுது, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அந்த இச்சை வரும்போது அது பாவம் அல்ல, ஆனால் அதில் அவன் இழுக்கப்பட்டு அவன் அதிலேயே போய் மூழ்கி போகும் பொழுது அவன் பாவத்திற்குள் மூழ்கி விடுகிறான். பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அந்த பாவம் பூரணமாகும் போது, அப்ப பாருங்க, பாவம் மனுஷனுக்குள் வருது, தலை காட்டுது. உடனே அவன் அலர்ட் ஆகி அவன் தன்னை சரிப்படுத்திக் கொள்ள அவன் தன்னை ஒப்பு கொடுத்து வருவானானால் நிச்சயமாகவே அவன் மீட்கப்படுவான். ஆண்டவர் அவனை தூக்கி நிறுத்துவார். ஆண்டவர் அவனை விடுதலை செய்வார். ஆனால் அவன் அதற்கான முயற்சி செய்யாமல், அந்த பாவத்திற்கு விரோதமாய் போராடாமல், அதற்கு இசைந்து தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டே போகிறான் என்றால் அந்த பாவம் அவனுக்குள் பூரணமாகிறது. அது பூரணமாகும் பொழுது அவனுக்குள் ஆன்மீக மரணத்தை அது உண்டாக்குகிறது. அவனுடைய ஆத்மா மீண்டும் செத்து போனதாய் மாறிவிடுகிறது. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, இச்சைன்றது எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்கிற ஒரு காரியம். இது ஆதாம் மூலமாக வந்த காரியம். மாம்சத்திலும் இரத்தத்திலும் இந்த இச்சை இருக்கிறது. இதற்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது. அப்போஸ்தலாகிய பவுல் கூட நீங்க பாத்தீங்கன்னா இதை குறித்து நல்ல பிராங்கா பேசுவார். ரோமருக்கு எழுதின நிருபம் 7:15-20 நீங்க படிச்சு பாருங்க, தெரியும். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். ஆகையால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு. நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறதுன்னு தெளிவா ஒரு அப்போஸ்தலன் அறிக்கையிடுறார். அப்போ என்ன சொல்றது பாருங்க, இதுதான் மனிதனுடைய நிலைமை. 24 அதே 7:24 என்ன சொல்றான்னு பாருங்க, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்னு கேட்கிறான். இந்த பவுலுடைய வாழ்க்கையில கூட பாருங்க, பிராங்கா ஒப்பு சொல்றாரு. அப்ப இதுல என்ன தெரிகிறது என்றால், இச்சைக்கு எந்த மனிதனும் விலக்கானவன் அல்ல. மனிதனுடைய மாம்சத்திலும் இரத்தத்திலும் அந்த இச்சை என்பது இருக்கிறது. அதை கட்டுப்படுத்துகிறவன், இச்சை அடக்கம் உள்ளவன், அதை கட்டுப்படுத்தி அதை ஆண்டவருடைய ஆலோசனையின் மூலமாய் ஜெயிக்கிறவனே ஜெயம் பெறுகிறவனாய் இருக்கிறான். இதுதான் காரியம். ஆனால் அது இழுக்கிற இழுப்புக்கு தன்னை விட்டுக் கொடுக்கிறவன் தான் பின்பு சிக்கிக் கொள்ளுகிறான். அந்த சிக்கிக் கொண்டு பாவத்திலே விழுகிறான். அந்த பாவம் பூரணமாகும் போது அவன் மரணத்தை சந்திக்கிறவனாய் இருக்கிறான். அப்ப இது எனக்கு தெரியுதுன்னா ஸ்ட்ரகிளிங் இருக்கும், ஸ்ட்ரகிளிங் வரும், போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்தை நீங்கள் எப்படி கையில் எடுக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். பாவத்தோடு நம்ம வந்து போராட வேண்டும், சோதனைகளோடு நம்ம போராடணும், எதிர்த்து நீங்க போராடணும். அது இழுக்கிற இழுப்புக்கு போகிறவன் தான் விழுந்து போவான். புரிதல், இழுக்கிற இழுப்புக்கு அதன் இழுப்புண்டு போகிறதற்கு தன்னை விட்டு கொடுக்கிறவன் தான் விழுந்து போவானே தவிர எதிர்த்து போராடுகிறவன் ஒருபோதும் விழுந்து போவதில்லை. இந்த ஆரம்பத்தில் யூதாசை குறித்து ஆரம்பித்தேன். இந்த யூதாசுடைய காரியத்தை குறித்து மீண்டும் சில காரியத்தை சொல்லி கடைசியில் சொல்யூஷன் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த யூதாசுடைய காரியத்தை கவனியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 12வது அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். இந்த 12வது அதிகாரத்திலே ஒரு அருமையான ஒரு சில குறிப்புகள், யூதாசை குறித்த நிறைய குறிப்புகள் இருக்கிறது. நீங்க எங்க வெப்சைட்ல போய் பாருங்க, அதுல யூதாசை குறித்து ஒரு முழு செய்தியே இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு மேல அதை குறித்து டோட்டல் அவருடைய லைஃப பேசியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் ஃபுல்லாவே நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். இப்ப நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 12வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 12:3. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்தில் பூசி அவர் தலைமயிர் தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷர்களில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ்காரியத்து இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான் என்று ஒரு குறிப்பு இங்க வருது. நல்லா கவனிக்கணும், அவன் திருடனானபடியினாலும். இப்ப பாருங்க இங்க என்ன நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. இந்த 12 சீஷர்களிலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவ எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணார், எல்லாரையும் ஒரே ஆங்கிள் தான் பார்த்தார். மனதார வச்சிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது இந்த யூதாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு சிலர் வந்து காணிக்கைகளை கொடுத்திருக்கலாம். அந்த காணிக்கை அந்த பணத்தை என்ன செய்யறாரு, பல நேரத்தில் தரித்திரர்கள் கஷ்டப்படுகிறவர்களுக்கு அவர் உதவியாக கொடுத்திருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவன் காட்டி கொடுக்க போகும் பொழுது கூட அந்த பஸ்க ஆசரிக்கிற அந்த நேரத்தில் கூட இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட சொல்லுவார், நீ செய்கிறதை சீக்கிரம் செய் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லுவார். அப்ப சீஷர்கள் என்ன நினைப்பாங்க, மற்றவங்க தரித்திரருக்கு ஏதோ உதவி செய்வதற்காக அவனை அனுப்புகிறார் போல இருக்குன்னு நினைப்பாங்க. அப்ப இது வந்து யூதாஸ் கிட்ட சொல்லி அனுப்புறார். இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, அவரிடத்துல கொடுக்கப்படுகிற அந்த காணிக்கைகளை இந்த யூதாஸே அவர் ஒரு பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே வாங்கி நாங்க இதை எல்லாத்தையும் வரவு செலவெல்லாம் நாம் பார்த்துக்கிறாண்டவர் என்று சொல்லி அந்த பொறுப்பை வாங்கி இருக்கணும். பேசிக்கா பாத்தீங்கன்னா இவன் ஒரு பண ஆசை என்பது ஒரு இச்சை அவனுக்கு. இவனுக்கு ஒரு இச்சை இருக்குது. என்ன இச்சை? பண ஆசை என்பது இவனுடைய பெரிய இச்சை. இந்த பணத்தின் மேல் அவனுக்கு இருக்கிற இச்சை நிமித்தம் அந்த பணத்தை பார்க்கறதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம், பணத்தை வச்சுக்கிறதுல ஒரு சந்தோஷம். சிலருக்கு பாத்தீங்கன்னா பணத்தை எடுத்து பார்த்துட்டு வச்சுக்குவாங்க. பணத்துல அவ்வளவு ஆசை, அதை எடுத்து பாத்துக்கிறதுல ஒரு சந்தோஷமா இருக்கும். சிலருக்கு பார்த்துட்டு பார்த்துட்டு வச்சுக்குவாங்க. அப்ப இவனுக்கு அந்த மாதிரி பணத்தின் மேல அப்படி ஒரு ஆசை, அதனால இவனுக்கு அந்த பணத்தை பார்த்துக்கிட்டே இருந்தானா ரொம்ப சந்தோஷம். அதனால இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுக்கப்படுகிற அந்த காணிக்கைகளை அவன் பணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஆசை. அதை வாங்கி அதை ஒரு பையில போட்டு வச்சுட்டு அதை பார்த்துட்டே இருக்கிறான். பார்த்துட்டே இருந்ததுல பிரச்சனை கிடையாது. இது அவன் வந்து இயேசு கிறிஸ்து சொன்னதுபடி செலவு செய்திருந்தால் பிரச்சனையே கிடையாது. இவனை குறித்து வேதம் அழகா சொல்லுது, அவன் ஒரு திருடன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த பணப்பையிலே அவன் திருடுகிறவனாய் இருந்திருக்கிறான். இந்த காரியத்திற்கு யார் பொறுப்பு? இயேசு கிறிஸ்து பொறுப்பு கிடையாது. அவனுடைய சுய இச்சைக்கு அவன் தன்னை உட்படுத்தி கொண்டான், அதற்கு இடம் கொடுத்தான். பணத்தை வச்சிருக்கிறவங்களாம் திருடனா இருக்கணும் அவசியம் கிடையாதே இல்லையா? இது எவ்வளவு பெரிய பொறுப்பு, ட்ரெஷரர் பொறுப்பு. அந்த பொறுப்பில் அவன் உண்மையா இருந்து பிற்காலத்திலே அவன் எவ்வளவு தூரம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். பணம் வச்சிருக்கிறவங்கெல்லாம் திருடர்கள் கிடையாது, பணம் வச்சிருக்கிறவங்கள ஏமாத்துக்காரர்கள் கிடையாது. ஆனால் இவன் பணத்தை வைத்து கொண்டு அதிலே உண்மை இல்லாதவனாய் அதை திருடுகிறவனாய் இருந்திருக்கிறான். அப்ப இவனுடைய வாழ்க்கையில பாருங்க, இந்த காரியம்தான் அது அப்படியே வளர்ந்து 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 கடைசியில் 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிற நிலைமைக்குள் அவனை கொண்டு போய் பாவம் அவனுக்குள் பூரணமாகி மரணத்தை அவனுக்குள் பிறப்பிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் சுய இச்சை என்பது மனிதனுக்கு இருக்கும். ஆனால் அதை நம்ம வந்து ஜெயிக்க வேண்டுமே தவிர அதற்கு விரோதமாய் போராடுகிறவர்களாகவும் ஜெயிக்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டுமே தவிர அதனோடு இசைந்து போய் விடுவதற்கு நம்மை ஒருபோதும் ஒப்பு கொடுக்க கூடாது. யூதாசுடைய தவறு அதுதான். அவனுக்குள் இருந்த சுய இச்சை, பணத்தின் மேல் இருந்த அந்த இச்சைக்கு அவன் தன்னை விட்டு கொடுத்து விட்டான். பணத்தின் மேல் இருந்த அந்த இச்சை அவனை அந்த நிலைமைக்குள் அவனை கொண்டு போய் நிறுத்தி விட்டது. இதுதான் பிரச்சனை, அவனுடைய வாழ்க்கையின் பிரச்சனையே அதுதான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும், நமக்கு சோதனை என்பது வரும். நம்முடைய சரீரத்திலும் அதற்குரிய இச்சைகள் நம்மை அதற்கு நேராக இழுக்கும். ஆனால் அதற்கு எதிராக நம் போராட நம்ம முயற்சி செய்கிறதில் நாம் கவனமாயிருந்தா ஆண்டவர் நமக்கு உதவி செய்து, நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக 4 அடி எடுத்து வச்சு உங்களை பாதுகாப்பார். இப்ப நம்ம ஆரம்பித்த வேத பகுதிக்கே திரும்பி போயிடுவோம், கடைசி அந்த இடத்துக்கு போய் இப்ப நான் உங்களுக்கு கன்க்ளூஷன் சொல்றேன். மறுபடியும் யூதா நிருபத்துக்கே வந்துருங்க. இப்பொழுது வழுவாதபடி நம்மை காக்கிறவர் என்று சொல்லி 24 வசனத்தை பார்த்தோம். இப்ப இது வந்து நமக்கு எப்படி சாத்தியமாகிறது? இப்ப நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், 20 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனிச்சுட்டே வாங்க. நீங்களோ, அதாவது இந்த 19 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விழுந்து போனவர்கள், ஆண்டவரை விட்டு விலகி போனவர்கள், இவர்களை குறித்து நிறைய பேசிட்டு வர அந்த யூதா நிருபத்தை அப்புறம் நீங்க ஃபுல்லா வீட்டில் படிச்சு பாருங்க. இதுல விழுந்து போனவர்கள், அவபக்தி உள்ளவர்கள், இப்படி முறுமுறுக்கிறவர்கள், இப்படி பலர் ஆண்டவரை விட்டு விலகி போனவர்கள், இவர்களை குறித்து நிறைய காரியங்களை பேசிட்டே வரார். பேசிட்டே வந்துட்டு 20 வசனத்திலிருந்து வெற்றியை குறித்து சொல்லி கன்க்ளூட் பண்றார், முடிக்கிறார். இங்க எப்படி வெற்றி அடைகிறான் பாருங்க. நீங்களோ அப்படின்னு என்ன அர்த்தம், இதுக்கு முன்னால எப்படி எல்லாம் பிரிந்து போனவர்கள் விழுந்து போனவர்கள் அவங்களை பத்தி லிஸ்ட் கொடுத்துட்டு இப்ப என்ன சொல்றாரு, ஜெயிக்கிறவங்களை பத்தி பேசுறாரு. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இப்ப நல்லா பாருங்க, இப்ப நம்ம என்ன செய்யணும், செய்ய வேண்டிய 2 காரியத்தை உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். இப்ப வந்து இந்த நிருபத்தை நீங்க ஃபுல்லா படிக்க, எனக்கு படிக்க டைம் கிடையாது. இந்த நிருபத்தை நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா பார்த்தேனா தெரியும் எப்படி நிறைய பேர் விழுந்தாங்க, அவபக்தி உள்ளவர்களா மாறினாங்க, முறுமுறுகிறவர்களா மாறினாங்க, எப்படி விழுந்தாங்க, எப்படி 2 தரம் செத்தார்கள், இதெல்லாம் நிறைய எழுதிட்டே வர்றாரு. இதெல்லாம் இப்ப எடுக்க டைம் கிடையாது, நீங்க நிதானமா படிங்க இந்த நிருபத்தை. அதுல பாத்தீங்கன்னா நிறைய வீழ்ச்சி அடைந்தவங்களை குறித்த நிறைய விஷயத்தை எப்படி எப்படி எல்லாம் வீழ்ச்சி வந்ததெல்லாம் பேசிட்டே வர்றார். இப்படி பேசிட்டே வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு, நீங்களோ, அப்போ விழுந்தவங்களை போல இல்ல, நிற்கிற நீங்கள் என்ன செய்யணும்? நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, கர்த்தர் மேல நீங்க விசுவாசம் வச்சு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, அந்த ரட்சிப்பிலே உங்களை நீங்க உறுதிப்படுத்தணும், அதுல நீங்க ஸ்ட்ராங்கா ஃபார்ம் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். என்ன செய்யணும், அது உறுதிப்படுத்தி கொண்டு எப்படி இருக்கணுமா, பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணும். இப்போ இச்சை நமக்குள் இருந்து நம்மை வந்து விழ செய்வதற்கு நமக்குள் இருந்து சில காரியங்கள் இழுக்கும். அது உலகத்திலே பிசாசு அந்த காரியத்திற்கு நம்மை வழி நடத்தும். இப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், இதை மேற்கொள்வதற்கு அந்த இச்சையின் சத்தத்திற்கு அல்லது பிசாசினுடைய நடத்துதலுக்கு நாம் இடம் கொடுக்காமல் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து ஜெபிக்கிறவர்களாக நாம் மாறணும். ஒரு தேவ பிள்ளை ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். உங்களை வழுவாதபடி உங்களை நீங்க காத்துக் கொள்வதற்கு, ஆண்டவர்களை காத்துக் கொள்வதற்கு உங்களுடைய அடிப்படை முயற்சி என்னன்னா, நீங்கள் ஆண்டவர் மேல் வச்சிருக்கிற விசுவாசத்துல உறுதியாருங்க, என்னை கர்த்தர் வழுவாதபடி காப்பார், கடைசி வரைக்கும் நான் நிற்பேன், ஆண்டவருக்காக பிரகாசிப்பேன். இதுல நீங்கள் தெளிவாருங்க. அடுத்தது நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சி, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள், ஜபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா நீங்கள் ஆவியானவரால் நிறைந்து ஜபித்து பரிசுத்த ஆவியானவரின் நிறைவோடு நீங்கள் வாழ பழகணும். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, ஏன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப நிரப்ப, பரிசுத்த ஆவியானவர் அவர் தெய்வீகத்தை உங்களுக்குள் அதிகரிக்க பண்ணுவார். எந்த அளவுக்கு ஆவி நிறைவு உங்களுக்குள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு மாம்சம் பலவீனம் அடையும். அதாவது சுய இச்சைகள் அடக்கப்படும். உங்களுடைய சிந்தனை ஆவிக்குரியதாய், ஆத்மாவை ஆதாயப்படுத்தக்கூடியதாய், பரிசுத்திற்கு ஏதுவாய், தேவனுக்குரிய சிந்தனையை உங்களுக்குள் தூண்டிவிடும். ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பதற்குரிய வாஞ்சையை, வைராக்கியத்தை தரும். எல்லாத்துக்கு மேல தேவ அன்பிலே உங்களை காத்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5:5 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது உங்கள் இருதயத்தில் தேவ அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்த மாட்டாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வரும் பொழுது கர்த்தரை அதிகமாய் நேசிக்கிற ஒரு அன்பு வருகிறது. அதனாலதான் ஆவியிலே நிறைஞ்சு ஜெபிக்கணுங்கிறது. அதை நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய அன்பினால் நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள். அடுத்தது என்ன நடக்குது பாருங்க, நித்திய ஜீவனுக்கு ஏதுமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அப்போ நித்திய ஜீவனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். நான் பரலோகம் செல்ல வேண்டும், உங்களுடைய சிந்தனையிலே நித்திய ஜீவனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். அந்த நித்திய ஜீவன் மேல இருக்கிற ஃபோக்கஸ் மட்டும் வெளியே போய்விடறதுக்கு நீங்க விட்டுறாதீங்க. நான் பரலோகம் போகணும், எப்படியாகி நான் பரலோகம் போகணும், ஆண்டவருக்காக நான் செய்ய வேண்டிய வேலையை செய்துவிட்டு நான் ஆண்டவருடைய ராஜ்யம் போய் சேரணும், இந்த ஃபோக்கஸ் மட்டும் டைவர்ட் ஆகிடக்கூடாது. இந்த ஃபோக்கஸ் விட்டு நீங்க வெளியில போயிடக்கூடாது. இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட இரக்கத்தை பெற காத்திருங்கள். இன்னும் ஒரே ஒரு ஆலோசனை கூடவே சொல்றாரு பாருங்க, 22 அல்லாமலும் நீங்கள் பகுத்தறி உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து. அடுத்து என்ன சொல்றேன், 22 என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பகுத்தறி உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு. அப்படின்னா சுவிசேஷ வேலையை செய்யணும், சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விடணும் இல்லையா. அதான் நம்ம சொல்ற பாருங்க, சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடே ரட்சித்து அதன் பிறகு மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். இதுல என்ன தெரியுதுன்னா, நம்முடைய ஆத்மாவை காத்துக் கொள்வதற்கு நம்ம ஜெபித்து பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து ஜெபித்து தேவ அன்பிலே நம்ம காத்துக் கொள்றோம். அடுத்தது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க நிக்கணும்னா ஒரு பெரிய காரியத்தை சொல்றேன், நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். இன்னைக்கு வந்து ஊழியம் செய்யறது வந்து சிலர் வந்து அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி மாதிரி நினைக்கிறாங்க. அதாவது வாழ்க்கைக்கு அடுத்த ஒரு ஏதோ எக்ஸ்ட்ரா அப்படின்னு நினைக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா கிடையாது, புரிதுங்களா? இன்னைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானசலன் எடுத்து அபிஷேகம் பெற்றேன், சர்ச்சுக்கு போறேன், வர என்னுடைய கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். இது மட்டும் இல்லை, ஊழியம் என்பது நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்திருக்கிற ஒன்று. இது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி கிடையாது, புரிதுங்களா? இது வந்து நம்முடைய வாழ்க்கையில் அதிகபட்சமாய், இது அதிகமாய் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம அவசியத்துக்கு மேல வர்ற ஒரு எக்ஸ்ட்ரா காரியம் கிடையாது. ஊழியம் என்பது வாழ்க்கையில் இணைந்த ஒன்று. நல்லா கவனிக்கணும், ஆண்டவருக்கென்று உண்மையாய் ஊழியம் செய்கிறதிலே கவனம் செலுத்துகிறவர்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற அந்த ஃபோக்கஸ்ல இருக்கிறவங்க தங்கள் ஆத்துமாவுக்கு அதையே அது ஒரு பெரிய பாதுகாப்பாக உணர்வார்கள். நான் தைரியமா சொல்ல முடியும், நான் நிச்சயமா சொல்ல முடியும், இது என் அனுபவத்திலிருந்து நான் சொல்ல முடியும். நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்துன்னு கூட நான் தைரியமா சொல்லுவேன், அந்த நாளிலிருந்து நான் ஆண்டவருக்கு இன்றைக்கு வரைக்கும் ஊழியம் செய்து கொண்டேதான் இருக்கிறேன். என் வாழ்க்கையிலே நான் ஊழியம் செய்யாத நாட்கள் என்று ஒரு காலமும் கிடையாது. இத்தனை காலங்கள், இந்த காலத்தில் இத்தனை வருஷம் நான் வந்து இந்த வருஷம் ஒரு 2 நான் ஊழியமே செய்யலை அப்படி என் வாழ்க்கையில் அப்படி கிடையவே கிடையாது. என் வாழ்க்கையில் 38 நான் சொல்றேன், நான் ஒரு மாசம் நான் ஊழியமே செய்யலை, ஒரு மாசம் நான் அதே அப்படி ஒரு காலமும் கிடையாது. ஊழியம் செய்யாத நாட்கள் என்பதை என் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. ஏதாவது ஒன்றை செய்திருக்கிறேன், மாறும், சில நேரத்தில் அதிகரிக்கும், சில நேரத்தில் குறையும், ஆனால் இல்லாமல் மட்டும் போகாது. சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதத்தில் சில நேரத்தில் மேலே கீழே வரும். ஒரு நாள் நிறைய செய்யாம இருக்கும், அடுத்த நாள் வந்து ஒருவேளை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், ஆனால் செய்யாமல் போகாது. அதுக்கு அடுத்த நாள் போனீங்கன்னா அதுக்கு சேர்த்து செய்யற மாதிரி இருக்கும். இவ்வளவு காலம் நான் ஊழியத்தை விட்டுட்டு போயிட்டேன் அப்படி என் வாழ்க்கையில் ஒருபோதும் நான் வந்தது கிடையாது. சில வந்து கொஞ்ச காலம் ஊழியம் செஞ்சு விட்டுட்டேன் அப்படின்வாங்க. ஆண்டவருக்கு ஒரு காலத்தை நல்ல ஊழியம் பண்ணினேன், அப்புறம் ஊழியத்தையே நான் விட்டுட்டேன் பிரதர் அப்படின்வாங்க. என் வாழ்க்கையில் நான் அப்படி விட்டதே கிடையாது. இத்தனை வருஷத்தில் ஒருபோதும் நான் ஊழியம் செய்யாமல் இருந்ததே கிடையாது. நான் சொல்கிறேன், இது எனக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு என்பதற்கு எனக்கு தெரியும். நான் அனுபவித்து சொல்கிறேன், நான் ஆண்டவருக்குள் நின்று கொண்டிருப்பதற்கு இது ஒரு மிக முக்கியமான பங்கு வகித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தைரியமாக சொல்ல முடியும். இது எனக்கு உதவி செய்து. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சிலரை அக்னியிலிருந்து மீட்க வேண்டும்ங்கிறார். ஊழியம் செய்யுங்க, நல்லா ஜபம் பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க. அடுத்தது பாருங்க, ஊழியம் செய்து அதன் பிறகு மாம்சத்தால் கரைப்படிந்த வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள்ங்கிறார் இல்லையா. அப்போ நம்ம வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சில காரியம், மாம்சம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கரைப்படுத்துகிற காரியம் நம்மகிட்ட வராதபடி அதை வெறுக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த ஜபம் எல்லாம் நமக்கு உதவி செய்து. நீங்கள் ஊழியம் செய்யறதுலையும் ஜபம் பண்ணுறதுலையும் பிஸியாக இருந்துட்டீங்கன்னா பாவம் செய்யறது உங்களுக்கு நேரம் இருக்காது. நான் சொல்கிறேன் திருப்பி, ஜபிக்கிறதுலையும் ஊழியம் செய்யறதுலையும் பிஸியாக இருந்துட்டீங்கன்னா பாவம் செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. இதுதான் சிம்பிள். இதில் நீங்கள் கரெக்டாக போயிட்டே இருக்கலாம். பிஸியாக வச்சுக்கோங்க. எப்பவுமே சோம்பேறியாக இருக்கக்கூடாது, டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, வீணாக இருக்கக்கூடாது, எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடாது. பிஸியாக இருங்க. இருக்கிறது ஒரு வாழ்க்கை, பிஸியாக ஓடுங்க, பிஸியாக இருங்க. ஆண்டவருக்காக பிஸியாக இருங்க. ஆண்டவர் அழைக்கிற வரைக்கும் பிஸியாக இருந்து பறந்துருங்க. அதுக்கு தான் கர்த்தர் நம்மை வச்சிருக்கிறார். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்னா, இப்படி ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிற நமக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வழுவாதபடி உங்களை காக்கவும். தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் நிறுத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருந்து நம்ம என்றென்றைக்கும் தம்மோடு கூட வாழ்வதற்கு நம்மை அழைத்து செல்ல கர்த்தர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஜெபிக்கலாம். சோத்திரம் ஆண்டவரே, எங்களை வழுவாதபடி நீங்கள் காக்கிறவர் என்பது எவ்வளவு பெரிய சத்தியம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அடிப்படை சத்தியத்திலே எத்தனையோ பேர் விழுந்து போவோமோ என்று சொல்லி தடுமாறுகிற நிலைமையிலே நாங்கள் விழுந்து போகாமல் வழுவாமல் காக்கப்படுவது எதனால் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க அப்பா. நாங்கள் எங்கள் சுய பலத்தினால் வழுவாமல் நிற்கிறது கிடையாது, எங்களை வழுவாமல் பாதுகாக்கிறது நீங்க. ஆனால் நாங்கள் அதற்கு பிரயாசப்பட வேண்டும், நாங்கள் முயற்சி எடுக்கணும், நாங்கள் பாவத்திற்கு எதிராக போராடுகிற ஒரு மனநிலையில் இருக்க வேண்டும். இச்சைகள் சோதனைகள் வரும் பொழுது அதற்கு கை கொடுத்து நாங்கள் போகாமல் ஆண்டவரே அதற்கு எதிர்த்து நிற்கிற ஒரு சிந்தனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சூழ்நிலைகள் யாரையும் வீழ்த்துவது இல்லை, சூழ்நிலைகளுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் தான் வீழ்ந்து போகிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்த ஆண்டவரே. 12 அப்போஸ்தலர்களுக்கு ஒரே சூழ்நிலை, யூதாஸ் மாத்திரம் தான் விழுந்தான். சூழ்நிலையில் வீழ்ச்சி என்றால் 12 பேரும் விழுந்திருக்கணும். ஆனால் சூழ்நிலைகளிலே தன்னை அதற்கு விட்டு கொடுக்கிற யூதாஸ் மாத்திரம்தான் தோற்று போனான். இடம் கொடுக்காத 11 பேர் காக்கப்பட்டார்கள் என்பதை பார்த்த ஆண்டவரே. அதே போல எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சோதனைகளை நாங்கள் எப்பொழுதும் எதிர்த்து நிற்க வேண்டும். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது, அதில் இழுப்புண்டு போகக்கூடாது, அதில் சிக்குண்டு நாங்கள் பாவத்தை பிறப்பிக்கிறவர்களாய் மாறிவிடக்கூடாது. அப்பா காத்துக்கொள்ளுங்க. ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து ஜெபித்து சிலரை அக்கினியிலிருந்து தூக்கி விடுகிறதான சுவிசேஷ வேளை ஊழியம் செய்ய வைக்க செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜெப வாழ்க்கை, ஊழியம், இதை நாங்கள் கரெக்டாக நாங்கள் செஞ்சிட்டு இருந்தா நிச்சயமாக எங்களுக்கு வீழ்ச்சி வராதப்பா. அப்பொழுது மாம்சத்தின் மேல் இருக்கிறதான எந்த ஒரு காரியம் எங்களை இழுக்காது, அதை வெறுத்து தள்ளுகிற இருதயமே எங்களுக்கு மேலோங்கி நிற்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை வழுபாதபடி காக்கிறவரே உமக்கு சோத்திரம். உம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு எங்களை மாசு அற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ளவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. சோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.